2023 பிப்ரவரி மாத தென்றலிதழி அலமாரி பகுதியில் டி எஸ் சொக்கலிங்கம் எழுதியுள்ள எனது முதல் சந்திப்பு நூலில் இருந்து மட்டப்பாறை சிங்கம். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். காங்கிரஸ் போராட்ட காலங்களில் சிறைச்சாலைகளுக்கு ஏராளமான காங்கிரஸ்காரர்கள் போவது வழக்கம். ஆனால் சென்னை ராஜ்யத்தை பொறுத்தவரையில் ஒவ்வொரு போராட்டத்திலும் முதலில் ஜெயிலுக்கு போகிறவரும் கடைசியில் அதை விட்டு வெளியே வருகிறவரும் ஒரே ஒருவர் தான். அவரைத்தான் மட்டப்பாறை சிங்கம் என்ற அக்காலத்தில் மக்கள் அழைத்து வந்தார்கள். மதுரை ராமநாதபுரம் ஜில்லாக்களில் அவருக்கு இருந்த செல்வாக்கை போல வேறு யாருக்கும் கிடையாது. அப்பகுதிகளில் இருந்த ஜமீன்தார்கள் எல்லாரும் அவருடைய நண்பர்கள். ஜமீன்தார்கள் ஆகட்டும் குடிகள் ஆகட்டும் அவர் பேச்சுக்கு மறு பேச்சு கிடையாது. கோழி சண்டைகள் தான் அக்காலத்தில் ஜமீன்தார்களுக்கு பெரிய பொழுதுபோக்கு. நமது சிங்கத்திற்கும் அதிலே ரொம்ப கிறுக்கு. அந்த கோழி சண்டையில் அவரை நிபுணர் என்று சொல்ல வேண்டும். குஸ்தியிலும் சரி, பெரிய வஸ்தாத் ஆள், ஒல்லியாய் உயரமாய் இருப்பார். ஆனால் உடல் வலிமை மட்டும் சிங்கத்தின் வலிமையை போன்றதாய் இருக்கும். தெலுங்கு பிராமணராகையால் மீசை வைத்திருப்பார். அந்த மீசையும் பிரமாதமாய் இருக்கும். கதர் ஜிப்பா போட்டுக்கொண்டு மீசையையும் முறுக்கி விட்டு வெளியே கிளம்பி விட்டாரானால் அசல் சிங்கம் புறப்பட்ட மாதிரியே இருக்கும். அவர் பெயர் ஆர் வெங்கட்ராமையா. ஆனால் எல்லாரும் வெங்கட்ராமையர் என்றுதான் சொல்லுவார்கள். அக்காலத்தில் அப்பகுதிகளில் அவருக்கு இருந்த செல்வாக்கை இக்காலத்தில் யூகிக்க முடியாது. ராமநாதபுரம் ராஜாவை 1937 வருஷ சட்டசபை தேர்தலில் முத்துராமலிங்க தேவர் தோற்கடித்தார் என்றால் அதற்கு மூல காரணம் மட்டப்பாறை சிங்கம்தான். ஐயரின் செல்வாக்கு அவ்வளவு அதிகமாய் இருந்தபடியால் காங்கிரஸ் இயக்கம் தோன்றுகிற சமயங்களில் முதலில் மதுரை ஜில்லா அதிகாரிகள் ஐயரை தான் ஜெயிலில் போடுவார்கள். ஒவ்வொரு தடவையிலும் 2 வருஷங்களுக்கு குறைந்து அவருக்கு தண்டனை கிடையாது. இம்மாதிரி நீண்டகால தண்டனைகளை அவர் அனுபவிக்க வேண்டி வந்ததால் அவருடைய சொத்துக்களுக்கும் குடும்பத்திற்கும் ஏற்பட்ட கஷ்ட நஷ்டங்கள் கொஞ்சம் அல்ல. என்றாலும் ஐயர் இவற்றை கண்டு அஞ்சவில்லை, சிங்கத்தை போல அஞ்சாமல் நின்றார். நானும் ஐயரும் ஜெயிலில் இருந்த காலங்களில் ஒரு விஷயத்தை நான் கண்டேன். மதுரை ராமநாதபுரம் ஜில்லாக்களில் இருந்து ஜெயிலுக்குள் வந்த சாதா கைதிகள் கூட ஐயரை மட்டப்பாறை சாமி என்று பார்த்தவுடன் கையெழுத்து கும்பிடுவார்கள். அவ்வளவு செல்வாக்குள்ள வேறு யாரும் காங்கிரஸ் கைதிகளில் இருந்ததில்லை. மட்டப்பாறை சிங்கத்தை பற்றி முன்பே நான் அறிந்திருந்தாலும் நெருங்கி பழகும் சந்தர்ப்பம் கடலூர் ஜெயிலில் 1932 தான் கிடைத்தது. என்னை விட வயதில் 10 வருஷமாவது அவர் அதிகமாய் இருப்பார். என்றாலும் நானும் அவரும் சந்தித்த உடனேயே எங்கள் இருவர் மனமும் ஒன்று சேர்ந்து நாங்கள் நண்பர்கள் ஆனோம். திருச்சி ஜெயிலில் 1941 நாங்கள் இருந்த போது ஒரு சம்பவம் நடந்தது. எங்களுடன் இருந்த ஒரு ராஜீய கைதி தாம் நேதாட்சி கட்சியைச் சேர்ந்தவர் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். அவரது உண்மை பெயரை சொல்ல வேண்டாம், அவரை கணபதி என்று அழைப்போம். அவர் கடப்பையைச் சேர்ந்தவர். அவரும் தனிப்பட்டவர், சத்தியாகிரகம் செய்தே ஜெயிலுக்குள் வந்ததாக சொல்லிக் கொண்டிருந்தார். ஆனால் அவர் அதற்கு முன் காங்கிரஸில் வேலை செய்ததாக யாருக்கும் தெரியவில்லை. காங்கிரஸ்காரர்கள் இருக்கும் ஜெயிலுக்குள் காங்கிரஸ்காரர்கள் என்ன பேசிக் கொள்கிறார்கள், என்ன செய்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்வதற்காக காங்கிரஸ்காரர் வேஷத்தில் உள்ளவர்களை போலீசார் அனுப்புவதுண்டு. அம்மாதிரி வந்தவர்தான் கணபதி என்று நாங்கள் சந்தேகப்பட்டோம். அந்த சந்தேகத்திற்கு ஏற்றாற்போல அந்த கணபதி நமது தலைவர்களை தூஷிக்க ஆரம்பித்தார். மகாத்மாவின் சத்தியாகிரக திட்டப்படி அந்த நபர் ஜெயிலுக்குள் வந்திருப்பாரானால் மகாத்மாவை அவர் தூஷிக்க வேண்டிய அவசியம் என்ன? இதுதான் எங்களுக்கு ஆச்சரியமாய் இருந்தது. கணபதியின் தூஷணை கொஞ்சம் கொஞ்சமாக ராஜாஜி மீதும் திரும்பியது. ராஜாஜி குளித்துக் கொண்டிருக்கும் போது அங்கே போய் நின்று கொண்டு திட்டுவதும், சாப்பாட்டுக்கு எல்லாரும் உட்கார்ந்திருக்கும் போது இவர் ராஜாஜி பக்கத்தில் போய் உட்கார்ந்து கொண்டு திட்டுவதுமாக ஆரம்பித்தார். ஜெயிலில் இருந்த தேசபக்தர்களுக்கெல்லாம் இந்த செய்கைகள் மிகுந்த மனவேதனையை கொடுத்தன. கணபதியின் நண்பர்களிடம் சொல்லி இதை நிறுத்தும்படி எச்சரிக்கை செய்தோம். ஆனால் கணபதி திருந்துகிறவராய் இல்லை. ஜெயிலை விட்டு விடுதலையாகி வெளியே போகிறவர்கள் முதல் நாள் ஜெயிலில் நண்பர்களுக்கு விருந்து வைப்பது வழக்கம். அம்மாதிரி ஒரு நாள் மாலையில் ஒரு தேக்கச்சேரி நடந்தது. அதில் திருவண்ணாமலை அண்ணாமலை பிள்ளை பேசிய போது தலைவர்களை தூஷித்து ஜெயிலுக்குள் பேசுவதை கண்டித்தார். இதை யாரோ போய் கணபதியிடம் சொல்லி இருக்கிறார்கள். உடனே கணபதி அண்ணாமலை பிள்ளை அறை முன் வந்து நின்று கொண்டு, ஏ அண்ணாமலை, அண்ணாமலை வெளியே வா, என்னை பற்றி என்ன பேசினாய் என்று கத்தினார். அச்சமயம் மட்டப்பாரி நூல் நூற்று கொண்டிருந்தார். நான் அவர் பக்கத்தில் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தேன். கணபதி தாறுமாறாக பேசுவது நிற்கவில்லை. அடுத்த தடவை அவர் பேசும்போது அவருக்கு பாடம் கற்பிப்பது என்று நானும் மட்டப்பாரியும் தீர்மானம் செய்திருந்தோம். அதற்காக நண்பர்களிடம் சொல்லி வைத்து கணபதி கலாட்டா செய்யும் போது எங்களிடம் வந்து சொல்லும்படி ஏற்பாடு செய்திருந்தோம். அதன்படி ஒரு நண்பர் வந்து, அண்ணாமலை பிள்ளையை கணபதி திட்டிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னார். உடனே நாங்கள் இருவரும் போனோம். அங்கே கணபதி நின்று கொண்டு ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருந்தார். நான் அவர் பக்கத்தில் போய் தட்டி கொடுத்தேன். பக்கத்தில் மட்டப்பாறை நின்று கொண்டிருந்ததால் கணபதி எதிர்க்கவில்லை. பூர்ண அஹிம்சை கை கொண்டார். இனிமேல் இம்மாதிரி பேசினால் ஜாக்கிரதை என்று சொல்லிவிட்டு திரும்பினோம். இதற்குள் மாலை 6 மணி ஆகிவிட்டது. சாப்பிடுகிற நேரம். ஜெயிலில் ஒரே பரபரப்பு. சூப்பரண்டிடம் கணபதி போய் புகார் செய்தார். மறுநாள் காலையில் ராஜாஜியையும் பிரகாசத்தையும் சூப்பரண்ட் தமது காரியாலயத்திற்கு அழைத்து விசாரணை செய்தார். அவர் ஒரு பிரிட்டிஷ்காரர். பின்னால் என்னையும் அழைத்து விசாரித்தார். கணபதிதான் சொல்வது உண்மை என்பதை நிரூபிக்கும்படி சாட்சியம் உடட்டும் என்று நான் கேட்டேன். கணபதி சில பெயர்களை குறிப்பிட்டார். அவர்கள் எல்லோரும் ஆந்திரர்கள். அவர்கள் சொல்லும் போது கணபதி சொல்லும் சம்பவத்தை தாங்கள் பார்க்கவில்லை என்று கூறினார்கள். ஆகவே கணபதி கொடுத்த புகார் ஆதாரமில்லாத புகார் ஆயிற்று. ஆதாரமில்லாத புகார் கொடுத்ததற்காக கணபதி மீது நடவடிக்கை எடுப்பதா அல்லது அவர் புகாரை வாபஸ் வாங்கிக் கொள்கிறாரா என்ற நிலைமை ஏற்பட்டது. கணபதி தமது புகாரை வாபஸ் வாங்கிக் கொண்டார். அன்றே அவரை சென்னை ஜெயிலுக்கு மாற்றிவிட்டார்கள். அப்புறம் அவர் நாங்கள் இருந்த தனி ஜெயிலுக்கு வரவே இல்லை. ராஜாஜி முதல் மந்திரியாக இருந்தபோது ஐயர் சட்டசபையில் அங்கத்தினராய் இருந்தார். மாகாண சுயாட்சி ஏற்பட்டும் கூட காங்கிரஸ்காரர்கள் சர்க்காரை நடத்தி வந்தும் கூட மதுரை போலீஸ் அதிகாரிகளுக்கு ஐயர் மீதுள்ள பழைய கோபம் போகவில்லை. ஒரு வெள்ளைக்காரர் ஜில்லா சூப்பரண்டாய் இருந்தார். அவருக்கும் ஐயருக்கும் பிடிக்கவே பிடிக்காது. அவர் துணிந்து ஐயர் மீது ஒரு வழக்கு போட்டார். அந்த வழக்கில் ஐயர் மீது கொலை, கொள்ளை, தீ வைத்தல் இவ்வளவு குற்றங்களையும் சுமத்தினார். வழக்கு பொய் வழக்கு என்பதை ராஜாஜி அறிவார். என்றாலும் தம்மீதுள்ள வழக்கை வாபஸ் வாங்க வேண்டும் என்று ஐயர் கேட்டபோது ராஜாஜி மறுத்துவிட்டார். கோர்ட்டில் விசாரணை நடந்தால் ஐயர் மீதுள்ள வழக்கு வெறும் பொய் என்று நிரூபணமாகி ஐயர் விடுவிக்கப்படுவார் என்றும், அப்படி விடுதலை அடைவதுதான் நல்லது என்றும் சொல்லிவிட்டார். வழக்கை வாபஸ் வாங்கினால் காங்கிரஸ் ஆட்சிக்கு கெட்ட பெயர் வரும் என்பது ராஜாஜியின் கருத்து. கடைசியில் வழக்கு நடந்து ஐயரும் விடுதலையானார். ஆனால் ஒரு கொலை, கொள்ளை வழக்கை நடத்துவதென்றால் எவ்வளவோ கஷ்ட நஷ்டங்கள் இருக்கின்றன. அவ்வளவையும் ஐயர் அனுபவித்தார். என்றாலும் ராஜாஜி மீது அவருக்கு இருந்த மதிப்பும் பிரியமும் மட்டும் குறையவில்லை. அதே மாதிரி ராஜாஜிக்கும் ஐயர் மீது இருந்த அன்பும் நம்பிக்கையும் குறையவில்லை. ஜெயில் வாழ்க்கையில் ஒரு வினாடி கூட அவரால் சும்மா இருக்க முடியாது. அவர் உடம்பில் உள்ள உணர்ச்சியும் வேகமும் அவரை சும்மா இருக்க விடுவதில்லை. பெரும்பான்மையான நேரங்களில் அவர் நூல் நூற்று கொண்டே இருப்பார். ரொம்ப மெல்லிய நூலாய் நூற்பார். அதை கொண்டே தமக்கு வேண்டிய துணிகளை தயார் செய்து கொள்வார். ஏதோ சில நாட்களில் சீட்டாடுவார். சீட்டாட்டத்திலும் கெட்டிக்காரர். ரொம்ப குஷி வந்து விட்டால் அவருக்கு பிடித்தமான மீனாட்சி அம்மன் மீது பாடியுள்ள சமஸ்கிருத ஸ்லோகங்களை சொல்லி அர்த்தம் சொல்லுவார். பெரிய கலா ரசிகர். நூற்பதில் அவருக்கு எவ்வளவு பிரியம் உண்டோ அவ்வளவு பிரியம் சங்கீதத்திலும் உண்டு. காரைக்குடி சாம்பசிவேயர் வீணை கச்சேரி என்றால் எல்லா வேலைகளையும் விட்டுவிட்டு அதில் லயித்து விடுவார். நவீன நாகரீக நடை உடைகள் அவருக்கு பிடிப்பதில்லை. அதற்கு காரணம் அவருடைய பழமையான பண்பாடேதான். மறைந்து வரும் பழைய பண்பாட்டின் உருவகமாய் ஐயர் விளங்குகிறார். சுயராஜ்ய போராட்டத்தில் அவருக்கு இருந்த அடக்க முடியாத ஆவலினால் அவர் மதுரை ஜில்லாவில் செய்த காரியங்கள் கொஞ்ச நஞ்சமல்ல. சுயராஜ்யத்திற்காக மதுரை ஜில்லாவில் அரும்பெரும் தியாகங்கள் செய்த ஐயர் சுயராஜ்யம் கிடைத்த பின்பு முன்னணி ராஜீய வேலையிலிருந்து விலகி கொண்டார். என்றாலும் மதுரை ஜில்லாவின் சுயராஜ்ய போராட்ட சரித்திரத்தில் ஐயரின் பெயர்தான் முதலிடத்தை நிச்சயமாய் பெறும். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.